بسم الله الرحمن الرحيم.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أنبيكوريا سهودركلي تايماركلي سهودركلي، السلام عليكم ورحمة الله وبركاته. நமது இந்த தொடரில்
அடுத்தது 65வதாக நாம் பார்க்க போவது, அதாவது ஜமாத்து தொழுகை, கூட்டு தொழுகையை வந்து ஒருவர் உரிய காரணம் இல்லாமல் விடுவது. உரிய காரணம் இல்லாமல் ஜமாத்து தொழுகையை விடுவது, இது பெரும்பாவம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து நிறைய பேருக்கு பெரும்பாவமாக யோசிக்கிறாங்க, இது பெரும்பாவமாக யோசிக்கிறாங்க இல்லைங்களா. இது வந்து என்னது, பெரும்பாவம். ஜமாத்து கூட்டுத் தொழுகையை தகுந்த காரணமின்றி விடுதல். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தாலா 4வது அத்தியாயம் 102வது வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்ற போது என்ன சொல்கிறான் என்றால், வைதா கும் குந்தஃபீஹிம், நபியே நீங்கள் அவர்களோடு எங்க போர்க்களத்தில், அமைதியான நேரம் இல்லை, சமாதான நிலை அல்ல, போர்க்களத்தில் எதிரி எப்போது தாக்குவான், எந்த சூழலில் எதிரி தாக்குவான், எந்த சந்தர்ப்பங்களையெல்லாம் தனக்கு சாதகமாக எதிரி பயன்படுத்துவான், அந்த சந்தர்ப்பங்களையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பான். அப்படியான போர்க்களத்தில் கூட அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் இருந்து கட்டளை வருகிறது, நீங்கள் தொழுகை எப்படி தான் தொழ வேண்டும், கூட்டாகத்தான் தொழ வேண்டும். நீங்கள் தொழும்போது உங்களோட ஒரு சாரார் ஆயுதமேந்து நிற்க வேண்டும் தொழுகையில், இன்னொரு சாரார் என்ன செய்வாங்க, பாதுகாப்பில் ஈடுபடுவாங்க, ஒரு சாரார் உங்களோடு ஆயுதங்களை ஏந்தியவர்களாக அணியிலே நிற்கட்டும் என்ற கட்டளை வருது. நினைச்சு பாருங்க, போர்க்களத்தில் அதாவது எதிரிகள் கொஞ்சம் என்னது இவங்களோட சிந்தனைகள் திரும்பிட்டு, பார்வைகள் திரும்பிட்டு என்று சொன்னால் அதை சாதகமாக பயன்படுத்தக்கூடிய இடம்தான் போர்க்களம். அதில் கூட சுபஹானல்லாஹ் கட்டளை எப்படி வருதுண்டா, தொழுகையை கூட்டாக நிறைவேற்ற வேண்டும். அதில் நிறைய தொழுகை முறைகள் இருக்குது, ஆனால் கூட்டாக என்ற கட்டளை வருகிறது என்பது நீங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்படி என்று சொன்னால், அப்போ அமைதியாக இருக்கும்போது சமாதான சூழலில், அப்போ இது எந்த அளவு பல மடங்கு இது முக்கியத்துவம் பெறும், கொஞ்சம் நினைச்சு பாருங்க. போர்க்களத்திலே அல்லாஹு தாலா இந்த சலுகையை வழங்கலண்டா, நீங்க அங்கு ஜமாத்தோடு தான் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்று கட்டளை வருகிறது என்றால், என் அருமை சகோதரர்களே, இந்த விஷயத்தில் நாங்கள் அலட்சியமாக இருக்க முடியுமா? அடுத்ததாக நாம் இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களை பார்ப்போம். புகாரியில் 644வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. இது தொடர்பாக வரக்கூடிய மிக கடுமையான எச்சரிக்கை இதுதான். இது தொடர்பாக வரக்கூடிய மிக கடும் எச்சரிக்கையாக இந்த ஹதீஸை நாம் பார்க்கலாம். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லகத் ஹமம்து, எனது உள்ளம் நாடுகிறது, எனது உள்ளம் விரும்புகிறது, எதை என்று சொன்னால், விறகுகளை எல்லாம் ஒன்று திரட்டி, விறகுகளை எல்லாம் அதாவது கொண்டு வர சொல்லி, நெருப்பை மூட்டி, அதன் பிறகு ஒருவரை தொழுகைக்காக அதான் சொல்லுமாறு ஏவி, அதுக்கு பிறகு அவகாசம் இருக்குது இல்லையா, எக்காமத் வரை அவகாசம் இருக்கிறது, அதன் பிறகு இன்னொருவரை தொழுகைக்காக இமாமத்துக்காக நியமித்து விட்டு, யாரெல்லாம் ஜமாத்துக்கு வராமல் வீடுகளிலே இருக்கிறார்களோ அவர்களை அவர்களுடைய வீடுகளில் இருக்கும் நிலையில் எரிப்பதற்கு என் மனம் நாடுகிறது. ஒவ்வொருத்தர் என்ன செய்யறது, ஒரு அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விறகை எடுத்து கொண்டு போய், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நானே சென்றுன்னு சில ரிவாயத்துகள் வருது, அவர்களுடைய வீடுகளை அவர்கள் இருக்கும் நிலையில் எரிப்பதற்கு எனது உள்ளம் விரும்புகிறது. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், சுபஹானல்லாஹ். அப்போ ஜமாத்து தொழுகை நடக்கும்போது, ஜமாத்து தொழுகை நடக்கும்போது ஒருவர் வீட்டில் அமைதியாக இருக்கிறாரா? அமைதியாக இல்லை, அங்கே நெருப்பு தான் எரியுது. அதான் ஹதீஸ் சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வாழ்நாள் அதை செய்யலை, ஆனால் அவருடைய உள்ளம் அதை விரும்பியது. அவங்க ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, செயல்படுத்தலை, ஆனால் அவங்க எதை விரும்பினாங்க? ஜமாத்துக்கு வராதவர்கள் அவர்களுடைய வீடுகளை எரிப்பதற்கு என் மனம் விரும்புகிறது, என் மனம் நாடுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, வீட்டுக்கு அமைதி வேண்டும், குடும்பத்துக்கு அமைதி நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் அப்போ இந்த கட்டளையை புறக்கணிக்கக்கூடாது. குறிப்பாக ஆண்கள் என்ன செய்ய வேண்டும்? இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இதில் கூட்டு தொழுகை, ஜமாத்து தொழுகை விஷயத்தில் அதில் இந்த செய்தி ரசூலுல்லாஹ் என்னது இஷா தொழுகையோடு தொடர்புபடுத்தி இதோட ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இதை சொல்கிறாங்க, திரும்ப சொல்கிறாங்க, லவ் யஅலமு அஹதுஹும், அவர்களில் யாராவது அறிந்து கொள்வார்கள், அவர்களுக்கு தெரியுமாக இருந்தால். எப்படி பள்ளியில் வந்து என்ன செய்கிறாங்க, உணவு கொடுக்குறாங்க, ஏதாவது சாப்பாடு உணவு என்னது ஆட்டுக்குழம்பு ஆட்டுக்கறி வைத்து என்ன செய்யப்படுது, தயாரித்து உணவு கொடுக்கப்படுகிறது. இப்படி என்று சொல்லி அவங்களுக்கு அப்படி தெரிஞ்சு என்ன செஞ்சுருப்பாங்க, ல ஷஹீதல் இஷா, இஷா தொழுகைக்கு வந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, சொல்கிறாங்க. உணவு வைக்கப்பட்டு இருக்குமாக இருந்தால் ஏதாவது உணவு இருக்குமெனா வந்திருப்பாங்க. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ எடுத்து பாருங்கள் நறுமையான சகோதரர்களே, அப்போ என்னது உலக லாபங்கள், உலக விஷயங்கள் ஏதாவது அவர்களுக்கு கிடைக்கும், உணவு கிடைக்கும்னா வந்திருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு இருந்த நபித்தோழர்கள் அவங்க வந்து அல்லாஹ்விடத்தில் முழுமையான கூலியை எதிர்பார்த்து மறுமைக்காக வாழ்ந்தவர்கள். ஆனால் சிலர் என்ன செஞ்சாங்க, இஸ்லாமிய போர்வையை போத்திருந்தாங்க, நிஃபாக், நயவஞ்சகத்தை என்ன செய்திருந்தாங்க, உள்ளே மறைத்து கொண்டு ஒரு வெளி வேஷத்தை போட்டிருந்தாங்களா இல்லையா? இவர்கள் என்ன செய்யலை, ஃபஜ்ர் இஷா போன்ற தொழுகைக்கெல்லாம் வரலை. இவர்களுக்கு என்னது ஏதாவது உணவு கொடுக்கப்படுது, இஷா தொழுகைக்கு பிறகு உணவு பகிரப்படுதுன்னு தெரிந்தால் வந்திருப்பார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களை பார்த்தீங்களா, அந்த ஆளுமை, அவர்களுக்கு ஆளுமையே இல்லை. அந்த ஆளுமையெல்லாம் ரசூலுல்லாஹ் எந்த அளவு குறைத்து மதிப்பிடுகிறார்கள். ஒரு மூமினுடைய ஆளுமை இப்படி இருக்காது. ஒரு மூமின் மறுமைக்காக செயல்படக்கூடியவனாக இருப்பான். அவன் உலக லாபங்களுக்கெல்லாம் அவன் செய்ய மாட்டான், அதுக்காக எல்லாம் மார்க்கத்தை செயல்படுத்த மாட்டான் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், 650வது செய்தி. ஒரு முறை அபுத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மனைவி உம்முத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கோபத்தோடு வராங்க, கோபத்தோடு வருகிறார்கள். அப்போ கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ கோபத்தோடு வருகிறீர்கள், என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அதாவது இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹுடைய வழிமுறையில் எதையும் சரியாக செய்வதாக தெரியவில்லை, இந்த தொழுகையை கூட்டாக தொழுவதை தவிரன்னு சொல்கிறாங்க. தொழுகையை கூட்டாக தொழுவதை தவிர அவ இப்போ வாழ்ந்திருந்தாங்கன்னா அதனுடைய நிலையை எப்படி சொல்லியிருப்பாங்களோ தெரியாது. அப்படின்னு சகோதரர்களே, இதை நீங்கள் புகாரியில் பார்க்கலாம். அடுத்ததாக இந்த இதனுடைய முக்கியத்துவம் தொடர்பாக, இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகளில், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய மற்றொரு செய்தி முஸ்லீமில் பார்க்கலாம், 1518வது செய்தியாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அதாவது ஒரு குருடர், நீங்கள் எடுத்து பாருங்கள், ஜமாத்து தொழுகைக்கு ஒருவருக்கு கலந்து கொள்ளாமல் இருப்பதற்குரிய ஒரு உச்சகட்ட காரணியாக இதை சொல்லலுமா இல்லையா? ஒரு உச்சகட்ட ஒரு காரணியாக, இதை உதிராக குருடராக இருக்கிறார், கண்கள் தெரியாது. இவர் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வருகிறார், வந்து யார் ரசூலல்லாஹ், என்னை பள்ளிக்கு அழைத்து வருவதற்கு யாரும் இல்லை, எனக்கு மஸ்ஜிதுக்கு என்னை அழைத்து வருவதற்கு யாரும் இல்லை, எனக்கு வீட்டில் தொழுவதற்கு அனுமதி தாங்கன்னு கேட்குறார். வீட்டில் தொழுவதற்கு அனுமதி தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அனுமதி கொடுத்தாங்க. அனுமதி கொடுத்துட்டு அவர் திரும்பி போயிட்டார், திரும்பி போகிறார். போகும்போது ரசூலுல்லாஹ் திரும்ப அழைக்கிறாங்க, அழைத்து கேட்கிறார்கள், ஹல் தஸ்மஉ நிதா அபி ஸலா, தொழுகைக்கான அதானை அழைப்பை நீங்கள் செய்மடுக்கிறீங்களா, உங்களுக்கு காது கேட்குதா? அப்போ ரசூலுல்லாஹி சொன்னார்கள், அவர் ஆமண்டு சொன்னபோது, அப்படி என்றால் நீங்கள் தொழுகைக்கு கலந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஜமாத்திலே கலந்து கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் வாழக்கூடிய காலத்தில் என்னது ஒளிபெருக்கிகள் இருக்குது, இது என்ன சத்தம் மிக தொலைவுக்கு போகும். அப்போ இப்போ நாங்கள் இந்த சட்டத்தை எப்படி புரிய வேணும் என்று சொன்னால், ஒளிபெருக்கி இல்லாமல் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, மஸ்ஜிதுக்கு மேலேருந்து அதான் சொல்கிறார், அது எவ்வளோ தொலைவுக்கு போகுதோ அந்த அளவு எடுத்துக்கொள்ளலாம், எவ்வளோ தொலைவுக்கு அது போகுதோ அந்த அளவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த செய்தியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சுபஹானல்லாஹ், குருடராக இருக்கிறார் ரசூலுல்லாஹ்வுடைய முஅத்தின்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும், ரசூல்லாவுடைய முஹாஜின்கள் ஒருவர் யார் தான், குருடராகத்தான் இருந்தார். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவங்க யார், அவங்களுக்கு கண்கள் தெரியாது, ஆனால் உரிய நேரத்தில் அதான் சொல்லுவாங்க, உரிய நேரத்தில் என்ன செய்வாங்க அவர்கள், அதான் சொல்வார்கள். அப்போ அப்படியான ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய ரசூலிடம், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களோடு இருந்தார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்போ இந்த செய்தியை நீங்கள் எடுத்து பாருங்கள், சுபஹானல்லாஹ், இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குருடராக இருந்தும் கூட சலுகை அளிக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். அந்த அதான நீங்கள் செய்யும் எடுக்கிறீங்களா, ஜமாத்தில் கலந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களை, இந்த செய்திகள் அதே போன்று நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மறுமையுடைய நாளில் அல்லாஹுவை ஒருவர் சந்திக்க விரும்புகிறாரா, அல்லாஹுவை நல்ல முறையில் சந்திக்க விரும்புகிறாரா, அவர் இந்த ஐவேளை தொழுகையை உரிய முறையிலே பேணு பேணி பாதுகாத்து தொழட்டும். எங்கிருந்து அவருக்கு அழைப்பு வருகிறதோ அந்த மஸ்ஜிதிலே சென்று அவர்கள் அதை நிறைவேற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த சுனனல் ஹுதா, அந்த நேர் வழிகள் இருக்கிறதே, அந்த நேர் வழிகளில் ஒன்றுதான், அதாவது உங்களில் ஒருவர் மஸ்ஜிதுக்கு செல்லாமல் வீட்டிலே தொழுவார் என்று சொன்னால் அவர் அந்த சிறந்த நேர் வழியை, நபியுடைய வழியை அவர் விட்டவர் ஆவார். நபியுடைய வழியை நீங்கள் கைவிட்டீங்கடா, நீங்கள் வழிகட்டு செல்வீர்கள் அப்படி சொல்கிறாங்க, வழிகட்டு செல்வீர்கள். எனவே ஒருவர் அழகான முறையிலே வுது செய்து அவர் மஸ்ஜிதுக்கு ஒவ்வொரு எட்டையும் விட்டு வைத்து வருகின்ற போது அவருக்கு மகத்தான கூலி இருக்கிறது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தியில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், அழகான ரசூலாவுடைய சுனனல் ஹுதா, நேர் வழி என்றால் ஜமாத்தோடு தொழுவது தான், வீட்டில் தொழுவது அல்ல என்பதை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று நீங்கள் இன்னும் ஒரு செய்தியிலே பார்க்கலாம், இந்த செய்தியை முஸ்லீமில் நீங்கள் 1519 செய்தியாக பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அதாவது எமது காலத்தில், நாம் வாழக்கூடிய எமது அந்த சமுதாயத்தில் ஜமாத்து தொழுகைக்கு வராமல் இருந்தவர்கள் யார் என்றால், தெளிவாக பகிரங்கமாக முனாஃபிக் என்று அறியப்பட்டவரை தவிர, அல்லது நோயுடைய காரணங்கள், இதை தவிர வேறு யாரும் ஜமாத்துக்கு வராமல் இருக்கவில்லை. சுபஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க, அதாவது முனாஃபிக் என்றாலும் எப்படி முனாஃபிக், தெளிவா இவர் வந்து முனாஃபிக் என்று நிரூபிக்கப்பட்டவர்களை தவிர, அதிலே முனாஃபிக்கில் மறைந்து ஒளிந்திருப்பவர்களே அவங்கெல்லாம் வருவாங்க, இவர் முனாஃபிக் என்று மதீனாவுக்கே தெரியும், இப்படியானவர்களை தவிர வேறு யாரும் ஜமாத்தில் கலந்து கொள்ளாமல் இருக்கவில்லை அப்படி சொல்கிறாங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளி தலைவரே ஜமாத்துக்கானம், சில ஊர்களில் எடுத்தீங்கன்னா பள்ளி தலைவரே கிடையாது. என் அருமையான சகோதரர்களே, இதில் அவங்க தொடர்ந்து எப்படி சொல்கிறாங்கண்டா, ஒரு நோயாளி, அதை சொல்கிறாங்க முனாஃபிக்க சொல்லிட்டாங்க, ஒரு நோயாளியை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு என்றால் இருவருடைய துணையோடு அவர் மஸ்ஜிதுக்கு அழைத்து வரப்படுவார், ஜமாத்திலே அவர் கலந்து கொள்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த சுன்னா என்பது சொல்கிறாங்க, ஃபில் மஸ்ஜித் அல்லதி யுஅதனு ஃபீஹி, எந்த மஸ்ஜிதில் அதான் சொல்லப்படுமோ அந்த மஸ்ஜிதில் தொழுகை நிலைநாட்டுவதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிமுறையாக நமக்கு கற்றுத்தரப்பட்டது என்று குறிப்பிடுகிறார்கள். அப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்க, முனாஃபிக்கண்டு பகிரங்கமாக வெளிப்படையாக தெரிந்தவர்களை தவிர வேறு யாரும் ஜமாத்தில் கலந்து கொள்ளாமல் இருக்க அவங்களுக்கு துணிவு வரலை, அவங்களுக்கு என்ன ஏற்படலை, துணிவு வரலை, கலந்து கொண்டே தீர்வார்கள். அப்போ எப்படிப்பட்ட ஒரு சமூகமாக அது இருந்திருக்கும், கொஞ்சம் நினச்சி பாருங்க, இன்று ஜமாத்து தொழுகையை வந்து காரணமே இல்லாமல் கடையில் மூடி, கடைகள் மூடப்பட்டிருக்குது, வெளியில் உட்காந்து பேசிக்கொண்டிருக்கலாம், வெளியில் உட்காந்து பேசிக்கொண்டிருப்பாங்க யாருன்னா முஸ்லீம்கள். நீங்கள் பார்க்கலாம் இந்த நாட்டில், அதாவது தொழுகைக்கு நேரம் ஒதுக்கி கொடுக்கப்படுது, கடைகள் மூடப்படுது, டைம் ஒதுக்கி கொடுக்கப்படுது, அப்போ கூட பள்ளிக்கு மஸ்ஜிதுக்கு வர ஜமா அவன் தொழ தயாரில்லை, ஜமாத்தை விடுங்க தொழுவதற்கே தயாரில்லை. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இதே போன்று நீங்கள் இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள், சுபஹானல்லாஹ், அதாவது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க வந்து என்ன செய்யப்படுறாங்கடா, அவர்கள் முற்றுகையிடப்படுகிறார்கள். அவங்களுடைய ஆட்சி காலத்தை உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் வந்து ஒரு அந்த நெருக்கடியான காலம் இல்லையா, அப்போ அதில் வந்து உபைதுல்லா இப்னு அதி இப்னு ஹியார் என்று சொல்லக்கூடிய ஒருவர், இவர் என்ன செய்கிறார், இப்போ உஸ்மான் அவங்க முற்றுகையிடப்பட்டிருக்கிறாங்க, கிளர்ச்சியாளர்கள், அந்த ஈராக் மிஸ்ரிலிருந்து புறப்பட்டு வந்த கிளர்ச்சியாளர்கள், ஆட்சிக்கு எதிராக கிளம்பியவர்கள், மதீனாவில் ஆட்சி தலைவருடைய உஸ்மானுடைய வீட்டை என்ன செய்கிறாங்க, முற்றுகையிட்டு அவங்களுக்கு வெளியே வர முடியாத நிலை, இப்படியான ஒரு நெருக்கடியில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கின்ற போது இந்த உபைதுல்லா இப்னு அதி இப்னு ஹியார் என்பவர் இவர் வரார். இவர் வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது உங்களுக்கு ஒரு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துன்பம், இந்த நெருக்கடி, இந்த சோதனை, இதை நாம் பார்க்கிறோம். நெருக்கடியான ஒரு நிலையில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க, நாம் அனைவரும் இருக்கிறோம் என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க. வயு சல்லிலனா இமாமு ஃபித்னா, எங்களுக்கு இங்கே மஸ்ஜித் நபவியில் இப்போ தொழுகை நடத்தி கொண்டிருப்பது யார்? இந்த கிளர்ச்சியாளர்கள், இந்த ஆட்சிக்கு எதிராக கிளம்பி வந்திருக்கிறார்களே, இந்த குழப்பக்காரர்கள் தான் செய்கிறாங்க தொழுகையில் நமக்கு இமாம செய்து கொண்டிருக்கிறார்கள். வன தஹர்ரஜு, இவர்களோடு நமக்கு தொழுவது என்னது? சங்கடமாக இருக்குது. எப்படி இவர்களோடு தொழுகிறது? ஆட்சிக்கு எதிராக கிளம்பி வந்திருக்கிறார்கள், ஆட்சியாளரை முற்றுகையிட்டு வைத்திருக்கிறார்கள். இப்போ வந்து என்ன செய்கிறது? தீர்வு கேட்குறாங்க. இவர்களோடு தொழுவது சங்கடமாக இருக்கிறது, என்ன செய்வது? அந்த நேரத்தில் உஸ்மான் இபின் அஃப்வான் அவங்க பாருங்கள், எவ்வளோ நெருக்கடியான சந்தர்ப்பம். அவங்க எதை விரும்பினாங்க? அவங்க ஒரு கட்டளை போட்டிருந்தா கிளர்ச்சியாளர் நொறுக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் தனக்காக ஒரு துளி இரத்தம் சிந்தப்படக்கூடாது அப்படின்றது தான் அவங்க விரும்புகிறாங்க. தனக்காக இந்த மதியனால் என்னது இப்படி ஒரு நிலை உருவாகக்கூடாது என்பதைத்தான் விரும்பினார்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அஸ்ஸலாத்து அஹ்சனுமா யஅமலுன்னாஸ். அந்த நேரத்தில் அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்கள், மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் மிக அழகானது தொழுகை. மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்களில் மிக அழகானது தொழுகை என்று அப்போ சொல்கிறாங்க. முற்றுகையிடப்பட்டிருக்கிறாங்க, அவ்வளோ ஒரு நெருக்கடி. அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, மக்கள் செய்யக்கூடிய செயல்களில் மிக அழகானது தொழுகை. அதாவது ஃபைதா அஹ்சனன்னாசு ஃபஅஹ்சின்மாஹும், அவங்க தொழுகிறாங்களா, அவர்கள் அழகாக தொழுகின்றார்களா, அவர்களோடு சேர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுங்கள் என்று சொல்லி சொல்லி என்ன சொல்கிறாங்க, அவங்க செய்யக்கூடிய தீமையிலிருந்து மட்டும் விலகிருங்க. அவங்க தீமை செய்கிறாங்களா, அந்த தீமையிலிருந்து ஒதுங்கிருங்க, ஆனால் நீங்கள் அவர்களோடு தொழ வேண்டும், அவர்களோடு தொழுங்கள் என்று கட்டளை பிறப்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட அவங்க எதை விரும்புகிறாங்க, ஜமாத்து தொழுகை பால்படுத்தப்படக்கூடாது, ஜமாத்தோடு இது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் விரும்புகிறார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, இந்த அளவு நபித்தோழர்கள் முக்கியத்துவம் கொடுத்த ஒரு பகுதிதான் இந்த ஜமாத்து தொழுகை, கூட்டு தொழுகை. என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று முஸ்லீம்கள் நீங்கள் பார்க்கலாம், 2039வது செய்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இந்த ஜும்மாவுடைய தொழுகையை இவர்கள் அலட்சியப்படுத்துவார்கள். எந்த சமுதாயம் இதை அலட்சியப்படுத்துமோ அல்லாஹு தாலா அந்த உள்ளங்களில் முத்திரையிட்டு விடுவான். அந்த உள்ளங்கள் அல்லாஹ் சீல் முத்திரையிடுவான். அவங்க யார் அதுக்கு பிறகு? அவங்க வந்து அப்படியே பாவத்தில் மூழ்கி போனவர்களாக மாறுவார்கள். ஏன்னா அந்த சீலை வந்து திரும்ப அகற்றுவது என்பது, அந்த முத்திரையை அகற்றுவது அல்லாஹ் தான் அகற்றலாம், வேற யாருக்கும் அகற்ற முடியாது. அல்லாஹ் நாடினால், அவர்கள் மணந்திருந்தினால் அது நடக்கும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களை, ஜும்மாவுடைய தொழுகை, ஜமாத்து தொழுகையில் ஜும்மா எந்த அளவு முக்கியத்துவம் பெறுகிறது? 3 ஜும்மாக்கள் தொடர்ந்து விடப்படும் என்றால் அபுதாவதில் நீங்கள் பார்க்கலாம் இந்த செய்தியை. இந்த செய்தியில் 3 ஜும்மாக்கள் ஒருவன் எவன் அலட்சியப்படுத்தி விடுவானோ தொடர்ச்சியாக அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரையிடுவான் என்ற ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் என்னது? ஜும்மா தொழுகை விடுவதனுடைய எச்சரிக்கை சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, இந்த ஜமாத்து தொழுகை, இந்த ஜமாத்து தொழுகையுடைய சிறப்புகள், இதை விடுவது பெரும் பாவம், அதனுடைய எச்சரிக்கைகள் சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறேன். இதனுடைய சிறப்பு சம்பந்தமாக ஓரிரு செய்திகளை மாத்திரம் உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்ள விரும்புகிறேன். என் அருமையான சகோதரர்களே, ஒருவர் என்ன செய்கிறார் என்றா, தனியாக தொழுகிறார். தனியாக தொழக்கூடிய ஒருவர், இன்னும் ஒருவர் ஜமாத்தோடு தொழுகின்றார். இப்போ ஜமாத்தோடு ஒருவர், உதாரணம் இங்கே ஒருத்தர் தனியாக லோஹரை தொழுகிறார், இன்னும் ஒருத்தர் ஜமாத்தோடு லோஹரை தொழுகிறார். ரெண்டு பேருக்கும் உள்ள சிறப்பு என்னது? இவர் வந்து 27 முறை லோஹர் தொழுது சிறப்பு கிடைக்குது, அப்படிதானே? 27 மடங்குண்டா ஜமாத்தோடு தொழுதவருக்கு என்ன சிறப்பு கிடைக்குது? 27 முறை லுஹரை தொழுத சிறப்பு கிடைக்குது. அல்லாஹ் நன்மை எப்படி கொடுக்குறான்? அல்லாஹ் எத்தனை மடங்கா? 700 மடங்கா பெருக்கிறான் அல்லாஹ், இல்லையா? நன்மை அல்லாஹ் என்ன செய்யறது இல்லை, அதே அளவு இல்லை, அதை 1, 10 அதை எது வரைக்கும் பெருக்குவான்? 700 மடங்கு வரை அல்லாஹ் பெருக்குவான், பெருக்கி தான் கொடுப்பான். அப்போ அதை நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க. அப்போ ஒரு லுஹர் ஜமாத்தோடு தொழும் போது அது 27 முறை லுஹர் தொழுதாக அமையும். அந்த ஒவ்வொன்றும் என்னது, அதை அல்லாஹ் எப்படி 700 மடங்காக பெருக்கி தான் கொடுப்பான். அப்போ இந்த அளவு சிறப்பு இருக்குது. இப்போ இந்த ஹதீஸை நீங்கள் புகாரியில் 645வது செய்தியாக பார்க்கலாம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது என்பது 27 மடங்கு. அப்போ 27 முறை நீங்கள் லுஹர் தொழுது சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அது மாத்திரம் அல்லாமல் ஒருவர் மஸ்ஜிதுக்கு ஜமாத்து தொழுகைக்காக எட்டுகளை எடுத்து வைத்து வருகின்ற போது அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் என்ன செய்யப்படும் என்று சொன்னால், சுவர்க்கத்தில் ஒரு அந்தஸ்து அவருக்கு அதிகரிக்கப்படுது, சுவர்க்கத்தில் ஒரு அந்தஸ்து அவருக்கு கூடும் என்ற ஹதீஸும் புகாரியில் இடம்பெறுகிறது. சுபஹானல்லாஹ், இவ்வளோ சிறப்புகள். அதே மாதிரி எடுத்து பாருங்கள், ஒருவர் ஜமாத்து தொழுகையை முடிச்சுட்டு மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிறார், இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த ஹதீஸில் வந்து எப்படி வருதுன்னா, மதாமஃபி முசல்லா, எதிர்பார்த்துன்னு கூட வரல, அவர் என்ன செய்யறார், அந்த தொழுமிடத்தில் அமர்ந்து இருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய உது முறியாத காலம் எல்லாம் அவருக்காக மலக்கள் எப்படி பிரார்த்தனை செய்கிறாங்க, அல்லாஹு மஃபிர் லஹு வரஹம்ஹு, யாரு அவருடைய பாவங்களை மன்னி அவருக்கு அருள் புரிவாயாக என்று துவா செய்து கொண்டே இருப்பார்கள். சுபஹானல்லாஹ், நாங்கள் துவா செய்கிறதை விட மலக்களுடைய துவா சிறந்ததா இல்லையா, நமது துவாவை விட மலக்களுடைய துவா சிறப்புக்குரியதா இல்லையா? அப்போ ஒருவர் வந்து தொழுகையை முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாரண்டா, அவர் உட்கார்ந்திருக்கும் காலம் எல்லாம் இப்படி ஒரு துவாவை மலக்குகள் அவருக்காக கேட்குறாங்கண்டா, இதை விட என்ன சிறப்பு வேண்டும்? சுபஹானல்லாஹ், இவைகள் எல்லாம் சிறப்புகள். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, புகாரியில் 651வது செய்தி, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆவமுன்னாசி அஜ்ரன் ஃபி ஸலா, தொழுகையில் மகத்தான கூலி யாருக்கென்றால் தொலைவிலிருந்து வருவோருக்கு தான். தொலைவிலிருந்து யார் மஸ்ஜிதுக்கு தொலைவிலிருந்து வாராரோ, அதிகமான எட்டுகளை வைத்து தொலைவிலிருந்து நடந்து வருபவருக்கு கூலி அதிகம் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மஸ்ஜித் தூரம்ண்டா சட்டம் எப்படி எடுக்கப்படும்டா, ஜமாத்துக்கு போக தேவையில்லை, வீட்டிலே தொழுது கொள்ளலாம்ன்ற சட்டம் தான் எடுக்கப்படுது இல்லைங்கச்சா. இப்போ வந்து அடை மஸ்ஜிதுக்கு என்ன செய்யறது, இப்போ நாங்கள் ஈக்கிறோம் இந்த இடத்துல, நாங்கள் இந்த பள்ளியை தாண்டி இன்னும் தூரத்துக்கு ஒரு பள்ளிக்கு போகலாம், நன்மை கூட எட்டுக்கு என்னது நன்மை அதிகம், நமக்கு பக்கத்தில் உள்ள பள்ளி இருக்குது, இல்லை இன்னும் கொஞ்சம் தூரத்தில் உள்ள பள்ளிக்கு போவோம்னு ஒருத்தர் போகிறார். இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கூலி அதிகம், அவரை வைக்கக்கூடிய எட்டுகளுக்கு என்னது கூலி அதிகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறாரு, வல்லதி என் ததிரு சலாஹத்தா யுசல்லிஹமால் இமாம், அவர் இமாமோடு தொழுகையை தொழுவதற்காக தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் வந்து என்ன செய்வார், யாரை விட சிறப்பு, தொழுதுட்டு தூங்கிட்டாரே அவரை விட சிறப்பு. ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு, தொழுது அவசரமாக தொழுதுட்டு தூங்கிட்டார், வீட்டில் ஒருத்தர் என்ன செய்கிறார், இஷாவை தொழுது தூங்கிட்டார், ஒருத்தர் ஃபஜ்ரை தொழுதுட்டு தூங்கிட்டார், தொழுகைக்கு கூலி கிடைக்கும் ஆனால் நிறைய சிறப்புகளை இழப்பார், நிறைய சிறப்புகளை இழப்பார், பெரும்பாவங்கள் செய்தவராக வருவார், தகுந்த காரணம் இல்லாமல் தொழுதா. என் அருமையான சகோதரர்களே, அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்படி அவசரமாக தொழுது தூங்கியவரை விட இமாமோடு எதிர்பார்த்து ஜமாத்தோடு தொழுபவருடைய தொழுகை சிறப்பானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அடுத்து நீங்கள் பார்க்கலாம் இன்னும் ஒரு செய்தியை. அதாவது உங்களுக்கு தெரியும், மதீனாவில் வாழ்ந்த பனு சலிமா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினர், பனு சலமா பனு சலிமா ரெண்டு மாதிரி வருகிறது. இவர்களை பொறுத்தவரையில் இவங்க என்ன, மஸ்ஜித் நபவி விட்டு தொலைவில் வாழ்ந்தாங்க, மதீனாவுடைய அந்த ஓரப்பகுதியில் அவங்க வாழ்ந்தாங்க. அப்போ இவர்கள் தங்களுடைய வீடுகளை என்ன செய்ய விரும்புகிறாங்க, மஸ்ஜித் நபவிக்கு பக்கமாக கொண்டு வர விரும்பும் போது ரசூலுல்லாஹ் இதை வெறுத்தார்கள். வெறுத்து விட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய இடங்கள்லேயே நீங்கள் வசிங்க, நீங்கள் மஸ்ஜிதுக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் உங்களுக்கு நன்மை எழுதப்படும். எவ்வளோ தூரம் நடந்து வாரீங்களோ, எட்டுகளை வைத்து வருகிறீர்களோ, அதற்கெல்லாம் நன்மை எழுதப்படும் என்ற ஹதீஸை நீங்கள் புகாரியில் பார்க்கலாம். எனவே நருமையான சகோதரர்களே, இது போன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் தாங்க ஒவ்வொரு தொழுகையுடைய சிறப்பு, துஹருடைய, அசருடைய, இஷாவுடைய, ஃபஜ்ருடைய, இந்த தொழுகையுடைய சிறப்புகள்லாம் தனித்தனியாக சொல்லியிருக்கிறான். இப்படி நிறைய ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்ற நருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால், யாருக்கு அசருடைய தொழுகை தவறுகிறதோ அவருடைய சொத்து செல்வங்களுடைய குடும்பம் எல்லாம் அவரை விட்டு இழந்து அவர் தனியாக இருப்பவரை போன்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட வேண்டும், அந்த அளவுக்கு ஒரு இழப்பு அவர் உணர வேண்டும் அசருடைய தொழுகை அவர் தவறுகின்ற போது என்று நபிகள் நாயகம் ஸல்லம் குறிப்பிட்ட செய்தியை நீங்கள் புகாரியில் பார்க்கலாம். அடுத்ததாக இந்த ஜமாத்து தொழுகையை விடுவதற்கு மார்க்கம் சொன்ன சில காரணிகள் எப்போது ஜமாத்து தொழுகையை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், சில காரணங்களுக்காக மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், 661வது செய்தியாக, அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, இரவில் கடுமையான குளிர், அன்றனது கடுமையான குளிரும் கடுமையான காற்றும், ரெண்டும், கடும் குளிர் கடும் காற்று, இந்த ரெண்டும் இந்த நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கடா, அதான் சொன்னார்கள், இஷாவுடைய தொழுகைக்காக என்ன செய்தார்கள் அவர்கள், அதான் சொன்னார்கள், அதான் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலா சல்லூஃபிர் ரிஹால், அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் வீடுகளிலே தொழுதுகோங்கன்னு சொல்கிறாங்க, உங்களோட வீடுகளில் நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுதுகள்ளுங்கள்னு அறிவிப்பு செய்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் அதை சொல்லிட்டு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி முஅத்தினுக்கு கட்டளை இடுவார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, குளிரான இரவுகளில், அதே போன்று ஒமத்தர் மழை பொழியக்கூடிய இரவுகளில் இப்படி நீங்கள் உங்கள் வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள் என்று முஅத்தினுக்கு அறிவிப்பு செய்யுமாறு நபி அவர்கள் ஏவுவார்கள் என்ற செய்தியை நீங்கள் புகாரில் பார்க்கலாம். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இது வந்து நாங்கள் வந்து முடிவு செய்யக்கூடாது. சின்ன ஒரு குளிர் வந்தாலும் சிலவங்க என்ன செஞ்சிடுறது, இந்த குளிருக்கு போயலாது இப்படி நாங்கள் முடிவு செய்யக்கூடாது. நியாயமாக அறிக்க வேணும், குளிராக அறிக்க வேணும், காற்றாக இருக்க வேணும், மழையாக இருக்க வேணும், ஒரு ரெண்டு மூணு துளி மழையாக காணணும், அப்படி அல்ல. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இது உண்மையான நிலையாக இவைகள் இருக்க வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். முஸ்லீமில் இடம்பெறுகின்ற செய்தி 1667 செய்தியாக இடம்பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை லுஹர் அசர் மஹ்ரிப் இஷா இந்த தொழுகைகளை எந்த ஒரு அச்ச சூழலோ மழையோ இல்லாமல் மதீனாவிலே சேர்த்து தொழுதார்கள். லுஹரையும் அசரையும் மஹ்ரிபையும் இஷாவையும். அப்போ இது இது தொடர்பாக அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு கேட்கப்படுது, ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி செய்தாங்க, அதாவது மழை இல்லாமல் அதே போன்ற அச்ச சூழல் இல்லாமல் ரசூலுல்லாஹ் இப்படி செய்ததற்குரிய நோக்கம் என்ன என்று சொல்லி கேட்கப்படும் போது அவங்க சொல்கிறாங்கன்னா, தனது உம்மத்தை சிரமத்தில் ஆழ்த்தாமல் இருப்பதற்குன்னு சொல்கிறாங்க. தனது உம்மத்தை சிரமத்தில் ஆழ்த்தாமல் இருப்பதற்கு. அப்போ இந்த ஹதீஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சில சட்டத்திட்டங்கள், சில பொழுதுகள் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். சில மக்களுக்கு மார்க்கத்தில் உள்ள சலுகைகள், மார்க்கம் இப்படியெல்லாம் சொல்லுது அப்படின்ற இந்த சலுகைகள் இவைகள் சொல்லப்படாத காரணத்தாலும் என்ன செய்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக செய்யாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சட்டத்திட்டங்களும் புரிய வைக்கப்படும் என்று சொன்னால் அவங்க தொழுகை என்ன செய்வாங்க, கடைபிடிப்பார்கள். சிலவங்களுக்கு என்ன செய்யறது, ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஜமாத் தான் வந்து ஆக வேண்டும் அப்படி என்றும் சொல்லலை. மார்க்கம் என்ன செய்யுது, சில நிலைகளை கவனிக்குது, சில இடங்களை கவனிக்குது, சில மனிதர்களுடைய சூழல்களை கவனிக்குது. கவனித்து மார்க்கம் என்ன செய்யுது, சட்டங்களை சொல்வதை நாங்கள் பார்க்கணும். அப்போ இதெல்லாம் என்ன செய்ய, நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறதல்ல. இப்போ மார்க்கம் இப்படியான சட்ட திட்டங்களை வழங்கியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு குருடர், ஒரு குருடருக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, குருடராக இருந்த நபித்தோழருக்கு மஸ்ஜிதுக்கு வர சொன்னாங்க. புகாரியில் மற்றொரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், இத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கூடிய ஒரு செய்தியில் அவங்க சொல்கிறாங்க, ஒரு குருடர் கண் தெரியாதவர் என்ன செய்கிறார், தனது சமூகத்துக்கு தனது கூட்டத்துக்கு தனது பகுதியில் உள்ளவங்களுக்கு அவர் இமாம செய்கிறார், தொழுகையில் இமாம செய்கிறார், குருடராக இருக்கிறார். இவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார், யார் ரசூலுல்லாஹ், இருள் நேரங்கள், அதே போன்று எனது கண்களுடைய பார்வை சரியாக தெரியவில்லை, குருடராக இருக்கிறேன், நெருக்கடியான சூழல்கள், வெள்ளம் போன்ற இந்த நிலைகள், இதெல்லாம் எனக்கு மஸ்ஜிதுக்கு வர முடியாது, வீடு தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனது வீட்டுக்கு வந்து யார் சொல்லுங்க என்ன செய்யுங்க, தொழுங்க என்று சொல்கிறாங்க. அந்த இடத்த நான் தொழுமிடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க, வீட்டுக்கு போய் கேட்குறாங்க, ஐன துஹிப்பு அன் உசல்லிய, இடத்த காட்டுங்க, நீங்கள் எந்த இடத்துல நான் தொழ வேண்டும் என்று விரும்புகிறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அவரோட இடத்த காட்டுகிறார், அங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். அப்போ இது ரசூலுல்லாஹி மட்டுமுள்ள சிறப்பு, ரசூலுல்லாஹி மாத்திரமுள்ள ஒரு சிறப்பு விளங்கிச்சா, இந்த சிறப்பு என்னது, வேறு யாருக்கும் உரியதல்ல. அப்போ ரசூலுல்லாஹ் தொழுத இடத்தை அவர் தொழுமிடமாக என்ன செய்தாங்க, எடுத்துக்கொண்டார்கள். அப்போ இந்த செய்தியிலும் என்னது, ஆதாரம் இருக்கிறது. குருடர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, இந்த அனுமதியை வழங்கிய சந்தர்ப்பங்கள். அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இந்த செய்தியில் புகாரி 670 செய்தி, ஒரு அன்சாரி தோழர் அவர் சொல்கிறார், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு உங்களோடு ஜமாத் தொழுகைக்கு வர முடியாது, கலந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவர் என்னது, ஒரு பெருத்த மனிதராக இருக்கிறார், ரஜுலம் லஹ்மன் வருது ஹதீஸில், ஒரு பெருத்த மனிதர், உடல் பெருத்த ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி அவங்க என்ன செய்கிறாங்க, அவருடைய அழைப்பை வீட்டுக்கு அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க, அவர் உணவு எல்லாம் தயாரித்து வைத்திருக்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹிக்கு ஒரு விரிப்பை, ஒரு பாயை விரிக்கிறாங்க, அதில் தண்ணீரை துளித்து விட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, அதில் 2 ரகாத்துகள் தொழுதார்கள். அப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ், அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அன்று தான் நான் துஹா தொழுததை பார்த்தேன், அதுக்கு முன்னர் பார்க்கவே இல்லை என்று சொல்கிறாங்க. புகாரில் வருது 670 செய்தி. அப்போ இதில் என்னது, ரசூலுல்லாஹ் என்னது, துஹாவை பள்ளியில் வந்து தொழலை, ரசூலுல்லாஹ் பள்ளியில் வந்து மஸ்ஜிதில் வந்து துஹாவை தொழலை, மக்களை பார்க்க மக்களுக்கு காண்பிக்கக்கூடிய அளவில் ரசூலுல்லாஹ் தொழலை என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த செய்தியில் அவர் ஒரு பெருத்த மனிதராக, உடல் பெருத்த மனிதராக இருக்கிறார் என்று வருது. அப்போ இப்படியான காரணங்கள் மார்க்கம் என்ன செய்து அனுமதி வழங்கக்கூடிய காரணங்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னால், சில அதாவது சில இக்கட்டான நிலைகள், காரணங்கள் இல்லாமல் சில இக்கட்டான சூழல்கள் கூட ஏற்படலாம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தொழுகை பற்றி சொல்கின்ற போது, அதாவது ஒருவர் வந்து தனது வீட்டில் அல்லது கடை தெருவு வீட்டில் அல்லது கடை தெருவில் ஜமாத்தாக தொழுவதை விட மஸ்ஜிதில் ஜமாத்தாக தொழுவது என்பது 25 மடங்கு சிறந்தது என்று ஹதீஸில் வருது. அப்போ இந்த ஹதீஸில் வந்து அனுமதி வரு ஒரு அனுமதி இருக்குது, ஜமாத்தாக தொழலாம், மற்ற இடங்கள் என்பதற்குரிய அனுமதி இந்த ஹதீஸில் இருக்குது. ஆனால் எதை புரிந்து கொள்ள வேணும், அனுமதி என்பதை நாங்கள் அனுமதியாக வைத்துக் கொள்ளணும் தவிர, அதை வந்து என்ன செய்யக்கூடாது, ஒரு மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு நிலை அதில் வரக்கூடாது. அதே போன்று எடுத்து பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இந்த செய்தியை நீங்கள் புகாரில் பார்க்கலாம், அம்ர் இப்னு அவ்ஃப் கோத்திரத்தினருக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை ஏற்படுது, அவங்களுக்கு மத்தியில் சச்சரவு பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு மத்தியில் சமாதானத்தை உருவாக்குவதற்காக அவங்க வேகமாக போகிறாங்க. அது தொழுகைக்குரிய நேரமாகிவிட்டது, தொழுகைக்குரிய நேரமாகவும் அது ஆகிவிட்டது. அப்போ அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி வரல, அந்த நேரத்தில் அபூபக்கர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுகை நடத்துங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி அவர்கள் வருவதற்கு தாமதமாகி கொண்டிருக்குது, நீங்கள் தொழுகை நடத்துங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, தொழுகை நடத்துகிறார்கள். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன செஞ்சுறாங்க, வந்து சேர்றாங்க, தொழுகையில் வந்து சேர்ந்து விடுகிறார்கள். சஃபில் வந்து சேர்கின்ற போது மக்கள் என்ன செய்கிறாங்க, தனது கைகளை அப்படி தட்ட ஆரம்பிக்கிறாங்க, நபி அவங்க வந்துட்டாங்க, நபி அவங்க சஃபில் நம்மோடு இருக்கிறதா அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கைகளை தட்டுகிறார்கள், வேகமாக தட்டுறாங்க. அபூபக்கர் என்ன செய்கிறார்கள், திரும்பி பார்க்காமலே அவங்க தொழுகை நடத்துகிறாங்க. இப்படி வேகமாக தட்ட ஆரம்பிக்கின்ற போது அவங்க என்ன செய்கிறாங்க, திரும்பி பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சைகை செய்கிறாங்க, நீங்கள் தொடர்ந்து தொழுகை நடத்துங்க, நீங்கள் இமாமத் செய்யுங்க என்று சைகை செய்கிறாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க, அவர்கள் பின்னுக்கு வராங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செஞ்சாங்க, தொழுகையை நடத்தினார்கள். அதுபோல் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வந்து நான் சொன்ன போது நீங்கள் ஏன் இமாமத் செய்யலை, ஏன் பின்னால் வந்தீர்கள், எது உங்களை தடுக்குது அப்படின்னு கேட்டுக்கும் போது அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அபூ குஹாஃபாவுடைய மகனுக்கு தகுதி கிடையாது, அபூ குஹாஃபாவுடைய மகனுக்கு தகுதி கிடையாது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னாலிருந்து தொழுகை நடத்துவதற்கு என்று சொன்னார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ எனவே நறுமையான சகோதரர்கள், எந்த அளவு பணிவு, அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதி கொடுத்தும் எதை விரும்பினாங்கன்னு பாருங்கள். நறுமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சல்லல்லாஹு சொல்கிறார்கள், இப்படி தொழுகையில் இப்படியான வளமைக்கு மாற்றமான நிகழ்வுகள் வரும்போது நீங்கள் இப்படி கைகளை இப்படி தட்டாமல் நீங்கள் என்ன செய்யுங்க, தஸ்பீஹ் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சுப்ஹானல்லாஹ் தஸ்பீஹ் சொல்லுங்கள் என்று கற்றுக் கொடுக்குறாங்க. இப்படி கைகளால் இப்படி தட்டுவது என்பது பெண்களுக்குரிய விஷயம் என்ற செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று ஜமாத்து தொழுகையில் விடக்கூடிய காரணங்களில் புகாரில் இன்னொரு செய்தி நீங்கள் பார்க்கலாம். அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில், அதாவது உணவு தயாரிக்கப்பட்டு விட்டால், உணவு வந்து என்னது தயார்படுத்தி வைக்கப்படும் போது ஒரு அதை நிறைவேற்றி விட்டு என்ன செய்யட்டும், தொழுகை நிலைநாட்டப்பட்டு விட்டாலும் அதில் கலந்து கொள்ளட்டும். இந்த செய்தியை நீங்கள் புகாரில் பார்க்கலாம். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இது தொடர்பாக ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரலியல்லாஹுடைய மகன் என்ன செய்கிறாரு, தனது தந்தையிடம் இருந்து இந்த செய்தியை சொல்லும் போது பக்கத்தில் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது என்ன செய்தி சொல்கிறாங்க, இஷா இரவு உணவு தயாராகிவிட்டால், இரவு உணவு வைக்கப்பட்டு விட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுகைக்கு முன்னால் அது வைக்கப்பட்டால் நீங்கள் உணவை உட்கொண்டு விட்டு தொழுகைக்கு செல்லுங்கள். அப்போ அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, வைஹக் உமக்கு கேடு உண்டாகட்டும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய தந்தை சாப்பிட்ட சாப்பாடு இருக்குதே, அது இல்லை இப்போ சாப்பிட்ற சாப்பாடு, இப்போ ஒருத்தன் உட்காந்தா ஃபஜ்ர் வரைக்கும் சாப்பிட்டு கொண்டு அப்படி தான் சாப்பாடு இருக்குது இல்லைங்க, அவன் சொல்கிறது அந்தளவுக்கு சாப்பாடு என்னது, சாப்பாடு அவ்வளோ சாப்பாடு, அப்போ அப்படியே இருந்துச்சு, சிறிய சாப்பாடுகள், எளிமையான சாப்பாடுகள் இருந்திருக்கும், ஜமாத்துக்கு போய் சேர முடியுமான அளவு கூட இருந்திருக்கும் அப்படி என்பதை புரிய வைக்கிறாங்க. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ நாங்கள் இவைகள் என்ன செய்யக்கூடாது, தவறாக பயன்படுத்துவது என்பதல்ல, சட்டங்களை மார்க்கம் சொல்லுது, இந்த சட்டங்களை பயன்படுத்தலாம். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி தனது வீட்டு வேலைகளில் இருப்பாங்க, பணிகளில் இருப்பாங்க, தனது குடும்பத்துக்கு பணிவிடை உதவி செய்வார்கள், தொழுகைக்குரிய அதான் சொல்லப்பட்டால் உடனே தொழுகைக்கு போவாங்க, உடனே என்ன செய்வாங்க, தொழுகைக்கு போவார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படைகளில் ஜமாத்து தொழுகையுடைய விஷயத்தில் நாங்கள் மிக கவனம் செலுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகை, நிறைய பேர் சூரியன் உதிச்ச பிறகு தான் ஃபஜ்ர் தொழுது கொண்டிருக்கிறாங்க, ஜமாத்து எப்படி போனாலும் சூரியன் உதிச்ச பிறகு தான் ஃபஜ்ர் என்ற அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது. ஜமாத்துடைய விஷயத்தில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். புகாரியுடைய 680வது செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை கடைசியாக எதில் பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜமாத் தொழுகையில் தான். ரசூலுல்லாஹி இந்த உம்மத்தை கடைசியாக எதில் பார்த்தார்கள் என்றால், ஜமாத்து தொழுகையில். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறாங்க, அவர்கள் அந்த திங்கக்கிழமையுடைய நாள் அன்றைய காலையுடைய தொழுகை அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வீட்டில் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வீட்டுடைய அந்த திரையை அகற்றி பார்க்குறாங்க, ஏன்னா அது முன்பக்கமாக தான் இருக்குது, முன்பக்கமாக இருக்கும்போது என்ன செய்யும் தொழக்கூடியவர்கள்லாம் தெரியும். அது அப்படி அகற்றி பார்க்கின்ற போது அங்கு சஹாபாக்கள்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அவங்களோட முகத்திலெல்லாம் மகிழ்ச்சி, என்ன அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய போகிறாங்க, வரப்போகிறார்கள், தொழுகைக்கு தான் வரப்போகிறாங்க, அவங்களோட உடல்நிலை சரியாகிவிட்டதன் மாதிரி அந்த அளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த காட்சியை பார்த்து அவங்களோட முகத்தில் அப்படி மகிழ்ச்சி. மக்கள்லாம் ஜமாத்தில் கூட்டு தொழுகையில் அபூபக்கர் தலைமை கீழே என்ன செய்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க, தொழுகையில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகம் அப்படி பிரகாசித்தது என்று ஹதீஸில் பார்க்கலாம். அந்த முகம் அப்படி பிரகாசித்து கொண்டிருந்தது. அப்படி ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க, அந்த திரையை வந்து அப்படி மூடிட்டாங்க, திறந்தாங்க, மூடி விட்டார்கள். அதிம்மு சலாத்துக்கு உங்களுடைய தொழுகை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கன்னு சொல்லி திரையை போட்டு விட்டார்கள். அன்ற நாள் அந்த நாள் தான் ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க, மரணித்த நாள். அப்போ இதுதான் ரசூலுல்லாஹி தனது உம்மத்தை எதில் விரும்பி நாங்கள் பார்க்குறதுக்கு, ஜமாத் தொழுகையில் தான் பார்த்தாங்க. இந்த இபாதத் இதில் தான் பார்த்து ரசூலுல்லாஹி பார்த்தாங்க இறுதியாக. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்படி அல்லாஹுடைய ரசூல் விரும்பிய ஒரு மிகப்பெரிய இபாதத்தாக இந்த கூட்டுத் தொழுகை இருக்குது. அப்போ இதில் வந்து நாங்கள் அலட்சியமாக இருப்பதென்பது பெரும் பாவங்களில் ஒன்று. அதில் அதில் அடுத்து நீங்கள் எடுத்தீங்கன்னா 65 நாங்கள் சொன்னோம், 66வது பெரும் பாவம் அதோடு சம்மந்தப்பட்டது தான். அதை நாங்கள் விரிவாக சொல்ல வேண்டியதில்லை. அதாவது ஜமாத்து தொழுகையை விடுவதில் வந்து இதில் வந்து ஒருத்தன் தொடர்ந்து இப்படியே செய்கிறது, இதுவும் பெரும் பாவம். ஜமாத் தொழுகையை வந்து காரணம் இல்லாமல் விடுவது பெரும் பாவம் என்று பார்த்தோம். ஜமாத் தொழுகையை காரணமின்றி விடுதல் பெரும் பாவம். அடுத்து அதில் 66வதுன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒருத்தன் கண்டினியூவாக அப்படி இருக்கிறது, தொடர்ந்து அதே தான் வேலை, தொடர்ந்து வீட்டில் தான் தொழுறது, தொடர்ந்து அவர் வேலை என்னது. சிலவங்க எடுத்து பார்த்தீங்க, சில தொழுகையில் வீட்டில் தான் தொழுவாங்க, சில தொழுகையில் ஜமாத்தோடு தொழுவாங்க, சில தொழுகை எங்கே எப்படி தொழுவாங்க, ஜமாத்தோடு தொழுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் உள்ள தொழுகை எங்கே தான் தொழுவாங்க, வீட்டில் தான் தொழுவாங்க. அதை கண்டினியூ அப்படியே தான் நடக்கும். அப்போ அங்கே ரெண்டு பேரும் பாவம் இருக்கு. ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, காரணம் இல்லாமல் ஜமாத்தை விடுவது, இது பெரும் பாவம். அடுத்து அந்த பெரும் பாவத்தில் என்னது, தொடர்ந்து இருப்பது, இதுவும் பெரும் பாவம் என்று சொல்லி அறிஞர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். எந்த தகுந்த காரணம் இல்லாமல், நியாயமான காரணம் இல்லாமல் ஜமாத் தொழுகை விடுவதில் தொடர்ந்து இந்த செயலில் ஒருத்தர் இருப்பதும் பெரும் பாவம். அதில் இதே செய்திகள் தான் அதில் கொண்டு வரப்படுது, இதே செய்திகள் தான் கொண்டு வராரு. ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் அதில் வருது. என்ன வருதுன்னா, குரானில் வரக்கூடிய ஒரு செய்தி, குரான் அல்லாஹ்வுல சொல்றா, யௌம யுக்ஷஃபு அன் ஸாகின் வைது அவுன இல சுஜூத் என்று வரக்கூடிய குரானுடைய வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், இது 68வது அத்தியாயத்தினுடைய 42-43 ஆகிய வசனங்களில், மறுமையில் அல்லாஹுடைய கெண்டையின் பிரகாசம் வெளிப்படுகின்ற அந்த நாளில் அவர்கள் சுஜூத் செய்யுமாறு அழைக்கப்படுவார்கள். ஆனால் அவர்களால் சுஜூத் செய்ய முடியாது. அவர்களுடைய பார்வைகள் தாழ்ந்து அவர்கள் இழிவடைந்தவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அவங்க உலகத்தில் சுஜூத் செய்வதற்கு அழைக்கப்பட்டும் சுஜூத் செய்யாதவர்கள். உலகத்தில் சுஜூத் செய்வதற்கு அழைக்கப்பட்டும், தொழுகைக்கு அழைக்கப்பட்டும், தொழுகைக்கு அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தொழாதவர்கள். புகாரியுடைய ஒரு ரிவாயத்தில் வருது, அவங்க முகஸ்துதிக்காக தொழுதவர்கள், அல்லாஹ்வுக்காக தொழலை, முகஸ்துதிக்காக தொழுதவர்கள். இவங்களுடைய முதுகுகள் பலகைகள் போன்றிருக்கும், மறுமையவர்களால் சுஜூத் செய்ய முடியாது. இவங்க இழிவடைந்தவர்களாக இருப்பார்கள். யாரெல்லாம் உலகத்தில் அழைப்பை ஏற்று ஜமாத்தோடு தொழுதாங்களோ அவங்க அந்த அழைப்பை ஏற்பார்கள், சுஜூத் செய்வார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது என்ற செய்தியை அவர் கொண்டு வருகிறார். எனவே நறுமையான சகோதரர்களே, 66 வரைக்கும் இருக்குது. நான்கு விஷயங்கள் மாத்திரம், அந்த தலைப்பில் பெரும்பாலும் நான்கு தலைப்பு மாத்திரம் எஞ்சி இருக்குது. இன்ஷாலா 2 வாரங்களுக்குள் இன்ஷா நிறைவடையும். இத்தோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.